அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழ் ஓசையில் முதல் செய்தியறிக்கை பின்னர் செய்தியரங்கில், அமைதிக்கான நோபல் பரிசு இந்தியாவின் கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் பாகிஸ்தானின் மலாலா யூசுப்சாயி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது குறித்த செய்திகள். நோபல் பரிசு பெற்ற கைலாஷ் சத்யார்த்தி பிபிசியிடம் தெரிவித்த கருத்துக்கள்.
I'm thankful to Nobel Committee who has given honor to hundreds of millions of those children whose voices were never heard and their faces were never shown. It's a big recognition for all those.
இலங்கை ஜனாதிபதியின் யாழ் விஜயத்தை புறக்கணிக்கப் போவதாக வடமாகாண முதலமைச்சர் அறிவித்துள்ளது குறித்த செய்திகள். பிறகு, நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் அனைத்தையும் அமல்படுத்த முடியாது என்று இலங்கை அரசு கூறியுள்ளது குறித்த விவரங்கள். மேற்கு ஆப்பிரிக்காவை தாக்கி வருகின்ற எபோலா நோய் அடுத்த எய்ட்ஸாக உருவெடுக்குமா என்பது குறித்த செய்திகளும் இன்ன பிற தகவல்களும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சிவராமகிருஷ்ணன், சாதாத்.
சிறார்களின் உரிமைகளுக்காக போராடிய இருவருக்கு கூட்டாக இந்த ஆண்டின் சமாதானத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது.
Nobel Peace Prize for 2014 is to be awarded to Kailash Satyarthi and Malala Yousafzai.
பெண்களின் கல்விக்காக குரல் கொடுத்து தாலிபான்களால் சுடப்பட்ட பாகிஸ்தானிய பள்ளி மாணவியான மலாலா யூசுப் ஜயிக்கும், இந்தியாவில் சிறார்கள் அடிமையாகவும் கொத்தடிமையாகவும் வைக்கப்படுவதற்கு எதிராக போராடிய கைலாஷ் சத்யார்த்திக்கும் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் ஆபத்தான சூழல்களிலும் சிறார்களின் உரிமைகளுக்காக மலாலா போராடினார் என்றும், சத்யார்த்தி சிறார்கள் சுரண்டப்படுவதை எதிர்த்து காந்திய வழியில் போராடினார் என்றும் நோபல் பரிசு குழு தெரிவித்துள்ளது. தனக்கு கிடைத்துள்ள இந்த பரிசு அனைத்து இந்தியர்களுக்குமான ஒரு கௌரவம் என்றும், அடிமைகளாக வைக்கப்பட்டுள்ள சிறார்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் என்றும் சத்யார்த்தி பிபிசியிடம் தெரிவித்தார்.
இபோலா நோயை கட்டுப்படுத்துவதில் அண்மைய வாரங்களில் சர்வதேச உதவிகள் வியத்தகு அளவில் முன்னேறியிருந்தாலும், இந்த நோய் மேலும் 10,000 பேருக்கு பரவக்கூடும் என்றே தாம் கருதுவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.
We didn't anticipate that this outbreak was going to be as big as it has become, but frankly nobody was in a position.
இந்த நோயினால் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாடுகளான கினி, சியரா லியோன், லைபீரியா ஆகியவற்றில் நோயாளிகளுக்கு தேவைப்படும் மருத்துவமனை படுக்கைகளின் எண்ணிக்கையில் கால்வாசிதான் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நோய் பரவ ஆரம்பித்து மாத கணக்காகும் போதிலும் நிவாரணக் குழுக்கள் பெரிய அளவில் இன்னும் அனுப்பப்படாதது ஏன் என்று தம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என மருத்துவ தொண்டு நிறுவனமான மெட்சன்ஸ் சான் ஃப்ரான்டியே கூறியிருக்கிறது. உலகம் வேகமாக செயல்பட்டிருந்தால் இந்த நோய் பரவலை முன்கூட்டியே கட்டுப்படுத்தி இருக்க முடியும் என கினி அதிபர் ஆல்ஃபோ கோண்டே கூறியிருக்கின்றார்.
லைபீரியாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் அமைதிப்படைகளின் அலுவலகத்தில் புகுந்த ஒருவர் பின்னர் எபோலா நோயினால் உயிரிழந்ததை அடுத்து அந்த படைகளில் பணியாற்றி வரும் 3,300 அதிகமான நைஜீரிய துருப்பினர் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் என்று நைஜீரியாவின் இராணுவம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த நோய் பரவலை தடுக்கும் நோக்கில் மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த லைபீரிய அதிபர் எலன் ஜான்சன் சர்லீஃப் விடுத்துள்ள வேண்டுகோள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று விவாதிக்கின்றார்கள். இந்த பிரேரணை கொடுங்கோல் தன்மையானது என்று எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. இதேவேளை மாலியில் எபோலா நோய்க்கான தடுப்பு மருந்து முதல் முறையாக மனிதர்கள் மீது சோதிக்கப்படுகிறது. அதே நேரம் ஸ்பெயினில் இந்த நோய் தொற்று ஏற்பட்டுள்ள ஒரு தாதியுடன் தொடர்பு பட்டிருந்த 7 கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். அந்த தாதியின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது.
லிபியாவின் தலைநகர் திரிபோலியை சுற்றி சண்டைகள் நடந்து வரும் நிலையில், கடந்த 3 அப்பகுதியில் இருந்து 100,000 அதிகமானோர் வெளியேறியிருக்கிறார்கள் என ஐநா கூறுகிறது. லிபியா முழுக்க எடுத்துக்கொண்டால் 3,00,000 பேர் உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என ஐநா அகதிகள் நல அமைப்பு தெரிவித்திருக்கிறது. தலைநகர் திரிபோலியிலும் நாட்டின் கிழக்கில் இருக்கின்ற முக்கிய நகரமான பென்காசியிலும் ஒன்றையொன்று எதிர்க்கும் ஆயுதக் குழுக்களிடையில் அண்மையில் வன்முறை மோசமடைந்திருக்கிறது. நாட்டில் புதிதாக தேர்வான நாடாளுமன்றமே பாதுகாப்பு கருதி திரிபோலியை விற்று வெளியேற நேர்ந்திருக்கிறது. இந்நிலையில் இஸ்லாமியவாதிகள் ஆதிக்கம் செலுத்தும் போட்டி நாடாளுமன்றம் ஒன்று திரிபோலியில் செயல்பட்டு வருகிறது.
தான்சானியாவின் மேற்கு பிராந்தியத்தில் இருக்கும் கிகோமா பகுதியில் பில்லி சூன்ய நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் என்னும் குற்றச்சாட்டுக்கு ஆளான 7 உயிருடன் எரிக்கப்பட்டுள்ளார்கள் என்று காவல்துறையினர் கூறுகின்றார்கள். அவர்கள் உள்ளூர் கிராம மக்களால் தாக்கப்பட்டுள்ளனர் என்று கூறும் காவல்துறை அதிகாரி ஜாஃப்ரி முகமது இது தொடர்பில் 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் கூறுகின்றார். உயிரிழந்தவர்களில் சிலர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களது வீடுகளும் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் அமைதிக்கான நோபல் பரிசு குறித்த செய்திகள். சிறார் நலனுக்காக உழைத்து வரும் இருவருக்கு மிகவும் உயர்வானதாக கருதப்படும் அமைதிக்கான நோபல் பரிசு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் கைலாஷ் சத்யார்த்திக்கும் பாகிஸ்தானின் மலாலா யூசுஃப்சாயிக்கும் இந்த பரிசு அளிப்பதாக நோபல் தேர்வு குழு இன்று அறிவித்திருக்கிறது.
The Norwegian Nobel Committee has decided that the Nobel Peace Prize for 2014 is to be awarded to Kailash Satyarthi and Malala Yousafzai for their struggle against
இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் பிறந்த சத்யார்த்தி சிறார் அடிமை முறைக்கு எதிராக 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பாடுபட்டு வருகிறார். இந்த விருது தனது பணிகளுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் என்று கைலாஷ் சத்யார்த்தி பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றார். மேலதிக செய்திகளுடன் சிவராமகிருஷ்ணன்.
சிறார்கள் பொருளாதார ஆதாயத்திற்காக சுரண்டப்படுவதற்கு எதிராக காந்திய வழியில் போராடினார் கைலாஷ் சத்யார்த்தி என அமைதிக்கான நோபல் பரிசை வழங்கிய குழுவினர் தெரிவித்துள்ளார்கள்.
Showing great personal courage, Kailash Satyarthi, maintaining Gandhi's tradition, has headed various forms of protests and demonstrations, all peaceful.
பாகிஸ்தானைச் சேர்ந்த மலாலா யூசுப் ஜாயுடன் இந்த ஆண்டு சமாதானத்திற்கான நோபல் பரிசை பச்பன் பச்சாவ் ஆந்தோலன், அதாவது சிறார்களை காப்பாற்றும் இயக்கம் எனும் தன்னார்வ அமைப்பை நிறுவி நடத்தி வந்த கைலாஷ் சத்யார்த்தி பகிர்ந்து கொள்கிறார். காந்திய வழியை பின்பற்றி சிறார்களின் நலன்களை முன்னெடுக்க தனிப்பட்ட முறையில் அபாரமான துணிச்சலை சத்யார்த்தி வெளிப்படுத்தினார் என்று நோபல் கமிட்டி கூறுகிறது. இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலம் விதிஷாவில் 1954 ஜனவரி மாதம் 11 பிறந்த கைலாஷ் சத்யார்த்தி ஒரு மின் பொறியியல் பட்டதாரி. தெற்காசியாவில் சிறார்கள் அடிமை தொழிலாளர்களாக ஈடுபடுத்தப்படுவது ஒழிக்கப்பட வேண்டும் என்று 1980 சிறார்களை காப்பாற்றும் இயக்கத்தை அவர் ஆரம்பித்தார். வறுமை காரணமாக சிறார்கள் அடிமைகளாக விற்கப்படும் வழக்கம் மற்றும் அவர்கள் சுரண்டப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் எனும் நோக்கில் தமது போராட்டங்களை அவர் முன்னெடுத்து வந்தார். இதற்காக அறவழியிலான பல போராட்டங்களை அவர் நடத்தினார். சர்வதேச அளவில் சிறார்களின் உரிமைகளுக்காக பல அமைப்புகளுடன் இணைந்தும் அவர் செயல்பட்டுள்ளார் என நோபல் பரிசு குழுவினர் தமது பாராட்டுரையில் தெரிவித்துள்ளார்கள். தமது பணிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதையே இந்த விருது காட்டுகிறது என கைலாஷ் சத்யார்த்தி பிபிசியிடம் தெரிவித்தார்.
We kept on fighting in South Asia, in Pakistan, Nepal, Bangladesh and globally now. So it has become a big movement and I am thankful to Nobel Committee who has given honor to hundreds of millions of those children.
நாங்கள் ஆரம்பத்தில் பாகிஸ்தான், நேபாளம், வங்கதேசம் உட்பட தெற்காசியாவில் சிறார்களின் நலன் மற்றும் உரிமைகளுக்காக செயல்பட்டோம். இப்பொழுது உலக அளவில் எமது போராட்டம் தொடர்கிறது. எனவே சிறார்களை பாதுகாக்கும் போராட்டம் என்பது பெரிய இயக்கமாக இப்பொழுது வளர்ந்துள்ளது. இந்த பரிசு எனக்கு வழங்கப்பட்டுள்ளதன் மூலம் உலகெங்கும் உள்ள கோடிக்கணக்கான சிறார்களின் குரல் ஒலிக்கத் தொடங்கியுள்ளது. ஒடுக்கப்பட்டிருந்த அந்த சிறார்களின் குரலோ அல்லது படங்களோ இதுவரை பெரிய அளவில் வெளியே தெரியவில்லை. எனவே உரிமைகள் மறுக்கப்பட்ட சிறார்கள் அனைவருக்குமான ஒரு பெரிய அங்கீகாரம் இது என்றார் கைலாஷ் சத்யார்த்தி. தன்னுடன் இந்த பரிசை பகிர்ந்து கொண்ட மலாலாவையும் தான் மனதார பாராட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். கைலாஷ் சத்யார்த்திக்கு இந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளது முற்றிலும் தகும் என்கிறார் சேவ் தி சில்ட்ரன் அமைப்பின் இந்தியாவுக்கான இயக்குனர் ஷெரீன் மில்லர்.
I think that raising the issue of child labor, because this is an issue that doesn't actually often get recognized.
சிறார் தொழிலாளர்கள் பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆனால் பல நேரங்களில் அது உரிய கவனம் பெறுவதில்லை. இன்றும் உலகளவில் பெரும் தொகையிலான சிறார் தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். சிறார்களை பணியில் ஈடுபடுத்துவது மனிதாபிமானமற்ற ஒரு செயலாகும். செங்கல் சூளைகள், வீட்டு வேலைகள், வயல்களில் வேலை செய்வது என பல வகைகளில் அவர்கள் வேலை வாங்கப்பட்டு சுரண்டப்படுகிறார்கள். சேவ் தி சில்ட்ரன் அமைப்பின் இந்தியாவுக்கான இயக்குனர் ஷெரீன் மில்லர். சமாதானத்திற்கான இந்த ஆண்டின் நோபல் பரிசு 2 மனித உரிமை செயல்பாட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதை ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் சையீத் ராத் அல் ஹுசைனும் வரவேற்றுள்ளார். மிகவும் கடினமான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த இருவரும் சிறார்களின் உரிமைகளுக்காக போராடினர் என்று அவர் தனது பாராட்டு அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் சிவராமகிருஷ்ணன். பெண்கள் பள்ளிக்கூடங்களுக்கு போகக்கூடாது, மேற்கத்திய கல்வி முறையை கற்கக்கூடாது என்று தாலிபான்கள் விதித்த தடையை மீறி பள்ளி கல்விக்காக பிரச்சாரம் செய்த பாகிஸ்தான் மாணவி மலாலா யூசுஃப்சாய் மிக குறைந்த வயதில் 17 வயதில் நோபல் பரிசை பெற்றிருக்கின்றார். இவரது சாதனைகள் குறித்த குறிப்பை தருகிறார் சாதாத்.
Despite her youth, Malala Yousafzai has already fought for several years for the right of girls to education.
சின்ன பெண்தான் என்றாலும் பல ஆண்டுகளாக சிறுமிகளின் கல்வி உரிமைக்காக அவர் குரல் கொடுத்து வந்திருக்கிறார்.
சமாதானத்துக்கான பரிசை அறிவித்த நோபல் தேர்வுக்குழுவின் தலைவர் தோர்பியான் யாக்லண்ட் மலாலா பற்றி இவ்வாறு கூறினார்.
And has shown by example that children and young people too can contribute to improving their own situations.
சிறார்களும் இளம் பிராயத்தினரும் தங்களுடைய வாழ்க்கை சூழலை மேம்படுத்திக் கொள்வதில் தாங்களே போராட முடியும் என்பதற்கு இவரே ஒரு உதாரணமாக இருந்திருக்கிறார். அதுவும் மிகவும் அபாயகரமான சூழ்நிலையில் இருந்தும் அவர் அதனை செய்திருந்தார். தன்னுடைய தியாக போராட்டத்தின் மூலமாக சிறுமிகளின் கல்வி உரிமைக்கான முன்னணி தூதுவராக அவர் திகழ்கின்றார்.
மலாலா யூசுப்சாயி பாகிஸ்தானின் ஸ்வாட் பள்ளத்தாக்கைச் சேர்ந்தவர். அப்பிராந்தியத்தில் தாலிபான்களின் கரம் வலுப்பெற்று பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பப்படுவது தடைபட்டிருந்த ஒரு நேரத்தில் சிறுமிகளின் கல்வி உரிமைக்காக மலாலா குரல் கொடுத்திருந்தார். தாலிபான்களின் கீழ் தாம் படும் கஷ்டங்கள் பற்றி பிபிசி உருது சேவையில் இவர் பங்களித்து வந்திருந்தார். 2012 அக்டோபரில் தனது பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு செல்லும் வழியில் இவர் தலையில் சுடப்பட்டிருந்தார். அருகே வந்து பெயரை கேட்டுவிட்டு ஆளை உறுதி செய்த பின்னர் துப்பாக்கிதாரி இவரை கிட்டத்தில் வைத்து சுட்டிருந்தார். நாட்கணக்கில் கோமாவிலிருந்து பாகிஸ்தானிய மருத்துவமனை ஒன்றில் உயிருக்காக போராடிய நிலையில் அவருக்கு மேல் சிகிச்சை வழங்க பிரிட்டன் உதவியிருந்தது. பர்மிங்ஹாம் நகரில் மிகப்பெரிய அறுவை சிகிச்சைக்கு பின்னர் உடல் நலம் தேர ஆரம்பித்த மலாலா அதன் பின்னர் பிரிட்டனிலேயே வாழ்ந்து வருகின்றார். மலாலாவின் தந்தை பர்மிங்ஹாமில் இருக்கின்ற பாகிஸ்தானிய தூதரகத்தில் பணியாற்றி வருகின்றார். இளம் பிராயத்தினரின் கல்வி உரிமைக்கான ஒரு சர்வதேச சின்னமாக மலாலா உருவெடுத்திருக்கிறார். ஜூலை 12ஆம் தேதியான மலாலாவின் பிறந்த நாளை மலாலா தினம் என பெயரிட்டு கல்வி பெறுவதற்கு குழந்தைகளுக்கு இருக்கின்ற உரிமையை வலியுறுத்தும் நாளாக அந்த தினத்தை ஐநா அறிவித்தது. அப்போது ஐநாவின் பொதுச்சபையில் இளைஞர் கூட்டத்தில் மலாலா உரையாற்றியிருந்தார்.
Let us pick up our books and our pens. They are our most powerful weapons. One child, one teacher, one book and one pen can change the world.
புத்தகங்களையும் பேனாவையும் நாம் கையில் எடுப்போம். நமக்கு இருக்கின்ற மிகவும் வலிமையான ஆயுதம் அதுதான். ஒரு குழந்தையால், ஒரு ஆசிரியனால், ஒரு புத்தகத்தால், ஒரு பேனாவால் இந்த உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியும். கல்விதான் தீர்வு, கல்விதான் முதன்மையானது.
சென்ற ஆண்டே கூட மலாலாவுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கிடைக்கும் என்று பேச்சுகள் அடிபட்டிருந்தன. ஆனாலும் இந்த வருடம் 17 வயதில்தான் அவருக்கு பரிசு வந்திருக்கிறது என்றாலும் மிக இள வயதில் நோபல் பரிசை வென்றவர் என்ற பெருமை மலாலாவுக்கே சென்றிருக்கிறது. நோபல் பரிசுக்கு முன்பாக வேறு ஏராளமான சர்வதேச விருதுகளும் அவருக்கு கிடைத்திருந்தன. இயற்பியலுக்கான நோபல் பரிசை 1979 வென்றிருந்த பாகிஸ்தானிய விஞ்ஞானி அப்துல் சலாம் ஒருவர் மட்டுமே இதற்கு முன்னால் பாகிஸ்தானிலிருந்து நோபல் பரிசை வென்றவராவார். தற்போது மலாலாவுக்கும் பரிசு கிடைத்திருப்பதை இட்டு மகிழ்ச்சி தெரிவித்திருக்கும் அந்நாட்டின் பிரதமர் நவாஸ் ஷெரீஃப் பாகிஸ்தான் மக்கள் அனைவருக்குமான பெருமித சொத்து மலாலா என்று வர்ணித்திருக்கிறார். இருந்தாலும் பாகிஸ்தானில் எல்லோருமே மலாலாவை ஆதரிக்கிறார்கள் என்றில்லை. மேற்குலகத்தின் கைகூலியாக செயல்பட்டு இஸ்லாத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்துகிறார் மலாலா என்று சிலர் அவரை சாடுவதும் உண்டு. ஆனால் அது பெண்களின் கல்வியை ஏற்காத ஒரு சிறுபான்மை சமூகம்தான், அவர்களும் கூட தாலிபான்களின் பிடியில் இருப்பதால் தான் அப்படி சொல்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. சிறுமிதான் என்றாலும் பள்ளிக்கூடம் செல்ல தனக்கு இருக்கின்ற உரிமையை மலாலா வலியுறுத்தியது அவருக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசை வென்று கொடுத்திருக்கிறது.
செய்திகளை அளித்தவர் சாதாத். தற்போது இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் நகரில் வசித்து வருகின்ற மலாலா சற்று முன்பு செய்தியாளர்களை சந்தித்து தனக்கு நோபல் பரிசு கிடைத்தது குறித்து கருத்து வெளியிட்டார்.
I'm feeling honored that I'm being chosen as a Nobel laureate and I have been honored with this.
கௌரவமிக்க நோபல் பரிசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக நான் பெருமைப்படுகின்றேன். இந்த அமைதிக்கான பரிசு எனக்கு கிடைத்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. முதல் பாகிஸ்தானியாக ஒரு பெண்ணாக இந்த பரிசை பெறுவதும் எனக்கு பெருமையை தருகின்றது. குழந்தைகளுக்கான சிறுவர்களுக்கான பணிகளுக்காக பரிசு பெறுகின்ற இந்தியாவைச் சேர்ந்த கைலாஷ் சத்யார்த்தி அவர்களுடன் இந்த பரிசை பகிர்ந்து கொள்வது எனக்கு பெருமையை தருவது. நான் மாத்திரமல்லாமல் பலர் சிறார்களுக்காக செயற்படுவதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. நாங்கள் ஒருவர் பாகிஸ்தானியர், அடுத்தவர் இந்தியர், ஒருவர் இந்து, அடுத்தவர் இஸ்லாமியர். இது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான அன்பு குறித்த ஒரு செய்தியை தருகின்றது என்றார் மலாலா.
தற்போது இங்கிலாந்தின் பர்மிங்ஹாமில் வசித்து வருகின்ற மலாலா சற்று முன்பு செய்தியாளர் சந்தித்து தனக்கு நோபல் பரிசு கிடைத்தது குறித்து தெரிவித்த கருத்துக்களை வெளியிட்டார். இந்த விடயம் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். உங்களுடைய கருத்துக்கள் நாளை இடம்பெறுகின்ற நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்த இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டுப் போரில் நடைபெற்ற விடயங்கள் குறித்து ஆராயப்பட வேண்டும் என்ற சர்வதேச அழுத்தங்கள் காரணமாக இலங்கை அரசால் நல்லிணக்கம் மற்றும் படிப்பினைகளுக்கான ஆணைக்குழு அமைக்கப்பட்டது. பல அமர்வுகளை நடத்தி பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை பெற்ற இந்த ஆணைக்குழு பல பரிந்துரைகளை அளித்தது. இந்த பரிந்துரைகளை முழுமையாக அமல்படுத்த இயலாது என்று இலங்கை அரசு தற்போது கைவிரித்துவிட்டது. மேலதிக விவரங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
நல்லிணக்க ஆணைக்குழுவின் எல்லா பரிந்துரைகளையும் நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் தயாராக இல்லை என்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் அரசாங்கத்தின் பேச்சாளர் அமைச்சர் கெஹலி ரம்புக்கொல்ல தெரிவித்திருக்கிறார். அந்த எல்லா பரிந்துரைகளையும் நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை என்பதை தெளிவாக கூறுகின்றேன். சுதந்திரமாக இந்த பிரச்சனையை ஆராயக்கூடியவர்கள் என்பதாலேயே இந்த நல்லிணக்க ஆணைக்குழு அமைக்கப்பட்டது. அதன் மூலம் அந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகளில் முடியுமான அளவு நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியம் இருக்கும் பரிந்துரைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் அரசாங்கம் ஒன்று இருக்கிறது, ஜனநாயக கட்டமைப்பு ஒன்று இருக்கிறது, தேர்தல் நடைமுறை என்று ஒன்று இருக்கிறது. இந்த நடைமுறைகளின் மூலமாகத்தான் இங்கு எல்லாம் நடக்கின்றன. நல்லிணக்க ஆணைக்குழு சொல்லிவிட்டது என்பதற்காக எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்த முடியாது என்றார் அமைச்சர் கெஹலியா. நல்லிணக்க ஆணைக்குழுவின் 180 பரிந்துரைகளில் 144 பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தவே அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. ஜனாதிபதி செயலாளரின் தலைமையிலான ஆணைக்குழு ஊடாக இதுவரை 45 பரிந்துரைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அரசாங்கம் இன்று அறிவித்தது. இலங்கை போரின் முடிவில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அமைத்த நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு இலங்கை தொடர்பான ஜெனீவா மனிதுரிமை கவுன்சிலின் தீர்மானங்களில் கோரப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
வட மாகாணத்திற்கு விஜயம் செய்கின்ற ஜனாதிபதி கலந்து கொள்கின்ற வைபவங்கள் எதிலும் கலந்து கொள்வதில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு முடிவெடுத்திருக்கிறது. இதுகுறித்து நமது ஓனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
யாழ்ப்பாணத்திற்கான ரயில் சேவையை ஆரம்பிப்பது, வடமாகாணத்தில் 20,000 பேருக்கு காணி உரிமை பத்திரங்கள் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக 2012 நடத்தப்பட்ட வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களினதும் வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான கூட்டத்தின் முடிவுகள் பற்றிய நிலைமைகள் குறித்து 13 யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெறவுள்ள மீளாய்வு கூட்டத்தில் ஆராயப்பட இருக்கின்றது. அத்துடன் 2014-16 ஆகிய ஆண்டுகால மத்திய முதலீட்டு திட்டத்தின் எதிர்கால அபிவிருத்தி பணிகள் பற்றி மதிப்பீடு குறித்தும் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட உள்ளது. எனவே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு வடமாகாண சபையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அழைப்பு தமக்கு கிடைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், 2013 வடமாகாண சபை உருவாக்கப்பட்டது. இந்த நிலையில் அதற்கு முந்தைய ஆண்டு நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் முன்னேற்ற நிலைமைகள் குறித்து 2014 கவனத்தில் எடுப்பது வடமாகாண சபைக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக தமது கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றார். மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள பிரதிநிதிகளினால் நடத்தப்பட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் விடயதானங்களை கவனத்தில் கொள்ளாமல் நடத்தப்படுகின்ற இந்த கூட்டம் மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடமாகாண மக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலான தேவைகள் இங்கு கவனத்தில் கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் இப்பொழுது அழைக்கப்பட்ட கூட்டமானது ஒரு சட்டபூர்வமான முன்னேற்றத்திற்குரிய வெளிப்படைத்தன்மையும் கொண்டிருக்கவில்லை, ஒற்றுமையின் அடிப்படையிலும் அமையவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். வடமாகாணத்தைச் சேர்ந்த 20,000 பேருக்கு 12 கிளிநொச்சியில் காணி உரிமை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. இதற்கான பயனாளிகள் என்ன வழிமுறையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் வடமாகாண முதலமைச்சருடன் கலந்தாலோசிக்கப்படவில்லை என்பதையும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் எடுத்து காட்டியிருக்கின்றார். இந்த பின்னணியில் ஜனாதிபதியாகிய உங்கள் தலைமையில் நடைபெறவுள்ள கூட்டம் தொடர்பாக மிகவும் அவதானமாக எமது அமைச்சர்களுடனும் மாகாண அவை தலைவருடனும் கலந்துரையாடியதில் வடமாகாண சபையும் வடமாகாண மக்களும் ஓரங்கட்டப்பட்டுள்ள ஒரு நிலையில் 13ஆம் தேதிய கூட்டத்திலோ அரசியல் தொடர்பாக வடமாகாணத்தில் நடைபெறவுள்ள ஏனைய கூட்டங்களிலோ கலந்து கொள்வது அர்த்தமற்றது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் என ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.
செய்திகளை தந்தவர் நமது ஊர்னியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். ரயில்வே ஊழியர்கள் தமது போராட்டத்தை கைவிட்டுவிட்டு உடனடியாக வேலைக்கு திரும்ப வேண்டும் என்று கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் கொழும்பு செய்தியாளர் உதயகுமார்.
ரயில்வே ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பனிப்பகிஷ்கரிப்பு போராட்டத்தை உடனடியாக நிறுத்துமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் ரயில்வே தொழிற்சங்கங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. அதேபோன்று வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளாத ஊழியர்களின் பணிகளுக்கு தடைகளை ஏற்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுமாறும் நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரயில் பயணிகள் மூவர் தாக்கல் செய்த மனு ஒன்றை ஆராய்ந்த பின்னரே நீதிமன்றம் இந்த உத்தரவுகளை பிறப்பித்தது. சம்பந்தப்பட்ட பனிப்பகிஷ்கரிப்பு போராட்டம் காரணமாக ஒரு தினத்துக்குள் 300க்கும் மேற்பட்ட ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் ஒரு தினத்துக்குள் 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிக்கப்படுவதாகவும் மனு மூலம் குற்றம் சாட்டப்பட்டு மனு மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் பின்னர் இந்த தடையுத்தரவை பிறப்பித்தது. இந்த தடையுத்தரவுகள் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை அமுலில் இருக்கும் என்று தெரிவித்த நீதிமன்றம் அன்றைய தினம் இது சம்பந்தமான விளக்கங்களை சமர்ப்பிக்குமாறு மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள ரயில்வே தொழிற்சங்க ஒன்றியத்தின் தலைவர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை நீதிமன்ற தடையுத்தரவு சம்பந்தமாக உத்தியோகபூர்வ அறிவித்தல்கள் எதுவும் இதுவரை தனக்கு கிடைக்கப்படவில்லை என ரயில்வே தொழிற்சங்க ஒன்றியத்தின் தலைவர் ஜானக நீதிமன்ற உத்தரவு இதுவரை எமக்கு கிடைக்கவில்லை. எனவே எமது பனிப்பகிஷ்கரிப்பு போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். நேற்று மாலை நிதி அமைச்சின் செயலாளருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை வெற்றி பெறவில்லை. பேச்சுவார்த்தைகளை முன்கொண்டு நடத்த அரசாங்கம் தயக்கம் காட்டி வருகின்றது. எனவே கோரிக்கைகள் வெற்றி பெறும் வரை எமது போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார் ஜானக பெர்னாண்டோ. இதேவேளை பனிப்பகிஷ்கரிப்பு போராட்டம் காரணமாக ரயில்வே திணைக்களத்துக்கு இதுவரை 35 மில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த திணைக்களத்தின் அதிகாரியொருவர் தெரிவித்தார்.
இனி சர்வதேச கண்ணோட்டம். மேற்கு ஆப்பிரிக்காவில் பெரும் பிரச்சனையாக உருவாகி இருக்கின்ற எபோலா நோய் தாக்குதலுக்கு இதுவரை 4000 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். எய்ட்ஸ் போன்ற பெரியதொரு ஆட்கொலி நோயாக இது மாறிவிடுமோ என்ற அச்சங்கள் தற்போது எழுந்திருக்கின்றன. இது குறித்த செய்திகளுடன் சிவகன்.
இபோலா வைரஸ் கடுமையாக தாக்கியிருக்கின்ற 3 நாடுகளான கினி, லைபீரியா மற்றும் சியரோலியோன் ஆகியவற்றின் தலைநகரங்களை அந்த நோய் முற்றாக ஆக்கிரமித்திருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் கூறியிருக்கின்றது. அந்த நாட்டு அதிபர்கள் இபோலாவுக்கு எதிராக போராடுவதற்காக மேலும் நிதியும் உதவியும் கோரியிருக்கின்றார்கள். அதேவேளை மேற்கு ஆப்பிரிக்காவுக்கு அப்பாலும் இந்த நோய் குறித்த கவலை அதிகரித்து வருகின்றது. மேசிடோனியாவில் இபோலாவால் தாக்குண்டவர் என்று நம்பப்படும் ஒரு பிரிட்டிஷ்காரர் இறந்து போய்விட்டார். ஸ்பெயினில் இபோலாவுக்காக சிகிச்சை பெற்று வந்த மருத்துவ தாதியின் நிலைமை மோசமடைந்திருக்கின்றது. அவரது மருத்துவமனையைச் சேர்ந்த மேலும் 6 பேர் பொதுமக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இங்கு பிரிட்டனை பொறுத்தவரை இங்கிருக்கின்ற 2 முக்கிய விமான நிலையங்களிலும் யூரோஸ்டார் ரயில் நிலையத்திலும் சில பயணிகள் மருத்துவ சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சியாரா லியோனின் தெருக்களில் இருந்து மேலும் மேலும் சடலங்கள் அகற்றப்படுவது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இங்கு மாத்திரமல்ல, அருகே கினி மற்றும் லைபீரியாவிலும் இபோலா மிகவும் வேகமாக பரவி வருகின்றது. சுமார் 4000 பேர் இறந்துவிட்டார்கள். எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. வாஷிங்டனில் உலக வங்கிக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்றில் கடந்த பல தசாப்தங்களில் இப்படி ஒரு கொள்ளு நோயை தாம் பார்த்ததில்லை என்று ஐநா அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
எனது கடந்த 30 வருட பொது சுகாதாரத்துறை அனுபவத்தில் இந்த மாதிரியான நோய் என்றால் அது எய்ட்ஸ் மாத்திரம்தான். நாம் உடனடியாக செயல்பட வேண்டும்.
கடந்த புதன்கிழமை அமெரிக்காவின் முடிவை அடுத்து பிரிட்டனும் தனது 2 சர்வதேச விமான நிலையங்கள் மற்றும் ஒரு ரயில் நிலையத்தில் பயணிகளை சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. இபோலா நோயால் பாதிக்கப்பட்ட முக்கியமான நாடுகளில் இருந்து வரும் பயணிகளை இலக்கு வைப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றார்கள்.
பொதுமக்கள் மற்றும் எமது ஊழியர்களின் பாதுகாப்பே எமது முக்கியமான இலக்கு. நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய பயணிகளை கண்டுபிடிப்பதை உறுதி செய்வதற்காக அரசாங்கத்துடன் சேர்ந்து நாங்கள் செயல்படுகிறோம்.
இபோலாவால் பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு பிரிட்டிஷ் பிரஜை மேசிடோனியாவில் இறந்ததாக கூறப்படுவதையும் பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சு புலன் விசாரணை செய்கின்றது. மேட்ரிட்டில் ஒரு நோயாளிக்கு சிகிச்சை வழங்கிய பொழுது இபோலா நோயால் தொற்றுண்ட ஒரு தாதியின் நிலைமை குறித்த கவலை அதிகரித்திருக்கின்றது. 1000 மைல்களுக்கு அப்பால் ஆஸ்திரேலியாவில் இபோலா நோய் என்ற சந்தேகத்தில் ஏனையவர்களிடம் இருந்து விலக்கி வைக்கப்பட்ட இன்னும் ஒரு தாதிக்கு அந்த நோய் இல்லை என்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் சுகாதார பணியாளர்களுக்கு இந்த நோய் தொற்றுவதற்கான ஆபத்து அதிகமாக இருக்கின்றது. உலக சுகாதார நிறுவன தகவலின்படி கினி, லைபீரியா, நைஜீரியா மற்றும் சியரா லியோனில் 240 சுகாதார பணியாளர்களுக்கு இபோலா தொற்று இருக்கின்றது. அந்த நோய் தொற்றிய 20 பேரில் ஒருவர் சுகாதார பணியாளர் என்கின்றது அந்த கணக்கு. 120 அதிகமான சுகாதார பணியாளர்கள் இந்த நோயால் இறந்திருக்கின்றார்கள். அது 16 என்ற கணக்காகும். ஒவ்வொரு சுகாதார பணியாளரின் இறப்பும் அந்தந்த நாடுகளின் இபோலாவுக்கு எதிரான போராட்ட வல்லமையை குறைவடைய செய்யும். இந்த நோய்க்கு மருந்து காண தீவிர முயற்சி நடக்கின்றது. பெரிய மருந்து நிறுவனமான GlaxoSmithKline 10,000 தடவைகள் கொடுக்கக்கூடிய தடுப்பு மருந்தை உற்பத்தி செய்ய தொடங்கியிருக்கின்றது. மருந்தின் சோதனையை இவ்வளவு ஆரம்பத்திலேயே செய்வது என்ற இந்த முடிவும் முன்னெப்போதும் இல்லாத ஒன்றாகும்.
வடகொரிய தலைவர் கிம் யோங் உன் எங்கே போனார் என்பதே தற்போது முக்கிய கேள்வியாக இருக்கிறது. நாட்டில் நடக்கின்ற முக்கிய நிகழ்வுகளில் அவர் காணப்படுவதில்லை. கம்யூனிச வடகொரியாவின் 69வது ஆண்டு நிறை வைபவத்திலும் அவர் பங்கெடுக்கவில்லை. அவருக்கு சுகமில்லை என்று அரசு ஊடகம் தெரிவிக்கிறது. ஆனால் சதி புரட்சி நடந்துவிட்டதாக வதந்திகள் உலவுகின்றன. வடகொரியாவுக்கான பிபிசி செய்தியாளர் ஸ்டீவ் இவன்ஸ் அவர்களின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் சிவகன்.
பொது அரங்கிலிருந்து முழுதாக காணாமல் போவதற்கு முன்பதாக அவர் காரில் சுவீனமுற்றிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அவரது இடையும் அதிகரித்திருந்தது. பின்னர் செப்டம்பர் 3 நடந்த தொடர்ச்சியான நிகழ்வுகளில் அந்த அதி உயர் தலைவரை காண முடியவில்லை. மக்கள் சபையில் வெற்றி நாற்காலிதான் இருந்தது. அத்துடன் இன்று வடகொரிய தொலைக்காட்சி அவரது தந்தை மற்றும் பாட்டனாரின் பழைய படங்கள் அடங்கிய ஆவணப்படத்தை காண்பித்தது. கிம் யாங் உன்னின் படங்கள் இல்லை, அவர் மருத்துவ சிகிச்சை பெறுகின்றார் என்ற ஊகத்தை இது தூண்டியிருக்கின்றது. கொள்கை கற்களுக்கான ஆசிய நிறுவனத்தின் பேராசிரியர் வாங் யுங் சிக் டேனியல்.
Well, there has not been any official confirmation or denial of the
மேற்கத்திய அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் வடகொரியாவுக்கு அழைக்கப்பட்டதாக கூறப்படுவதை இவரும் அதிகாரப்பூர்வமாக மறுக்கவோ உறுதி செய்யவோ இல்லை. ஆனால் இவரது தந்தையான கிம் யாங் இல் அவர்கள் மாரடைப்பால் மயங்கி விழுந்த பொழுது பிரெஞ்சு டாக்டர் ஒருவர் விரைவாக அழைக்கப்பட்டார். அந்த உளவு தகவல் கூட இடைமறித்து கேட்கப்பட்டது என்றார் அவர். பலமாக ஆயுதம் தரித்திருக்கின்ற, அணு ஆயுதத்தை தரித்திருக்கின்ற வடகொரியாவை இப்பொழுது யார் கட்டுப்படுத்துகின்றார்கள் என்பது முக்கியமான கேள்வி. தென்கொரிய தலைநகரிலோ வடகொரிய அரசு ஸ்திரமாக இருப்பதாக அரசாங்கம் கூறுகின்றது. அங்கு ஒரு அரசியல் சதிப்புரட்சி இல்லை என்றும் கிம் யாங் உன் இன்னமும் அதிகாரத்தில் இருக்கின்றார் என்றும் அந்த நாடு நம்புகின்றது. அவர் படுக்கையில் இருந்தே அதிகாரம் செலுத்தினாலும் கூட முன்னர் போல் போற்றி துதிபாடுகின்ற மக்களையும் அளவுக்கு அதிகமாக கீழ்ப்படிந்த இராணுவத்தையும் இப்பொழுது காண முடியவில்லை. ஆனால் அவர் திரும்பி வருவாரா? அவர் எந்த அளவுக்கு சுயினமுற்றிருக்கின்றார், தேறி வருகின்றாரா இல்லையா? இவையெல்லாம் இப்போதைக்கு பதில் கிடைக்காத கேள்விகள் தான்.
இறுதியாக ஒரு இந்திய செய்தி. காஷ்மீர் பகுதியில் இந்திய படையினருக்கும் பாகிஸ்தான் படையினருக்கும் இடையே கடந்த 9 நடைபெற்று வந்த கடுமையான சண்டைகள் தற்போது குறைந்திருக்கின்றன. மேலதிக விவரங்களுடன் புதுடெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன்.
கார்கில் போருக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற மோசமான மோதல்கள் என்று பார்க்கப்பட்ட எல்லை சண்டையின் தீவிரம் தற்போது ஓய்ந்து வருகிறது. கடந்த 9 நடைபெற்ற பரஸ்பர குண்டு தாக்குதல்களில் 8 இந்தியர்களும் 11 பாகிஸ்தானியர்களும் கொல்லப்பட்டனர். இந்தியாவில் மட்டும் 13 பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் சேர்த்து 90 பேர் காயமடைந்துள்ளனர். உக்கிரமான குண்டுவீச்சுகள் காரணமாக எல்லை ஒட்டிய கிராமங்கள் பலவற்றில் இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு தேடி பலர் இடம்பெயர்ந்தனர். இன்று காஷ்மீரில் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லைப் பகுதியில் உள்ள இந்தியாவின் கதுவா மாவட்டத்தில் மட்டும் 4 எல்லை காவல் நிலையங்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சர்வதேச எல்லையில் அமைந்துள்ள ஜம்மு மற்றும் சம்பா மாவட்டங்களில் அக்டோபர் 9 மற்றும் 10 இடைப்பட்ட இரவில் துப்பாக்கிச்சூடு எதுவும் நடைபெறவில்லை என்று எல்லை பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கோபமூட்டும் செயல்கள் எதிலும் தாம் ஈடுபடாத போதிலும் மற்ற தரப்பிலிருந்தே துப்பாக்கி பிரயோகம் தொடங்கப்பட்டதாக இரண்டு தரப்பும் பரஸ்பரம் குற்றம் சாட்டுகின்றன.
செய்திகளை அளித்தவர் புதுடெல்லியில் இருக்கும் நமது சங்கீதா ராஜன். இத்துடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவடைகிறது. இனி தலைப்புச் செய்திகள்.
சிறார்களின் உரிமைகளுக்காக போராடியதற்கென பாகிஸ்தானின் மலாலா யூசுப் ஜயிக்கும் இந்தியாவின் கைலாஷ் சத்தியார்த்திக்கும் 2014 ஆண்டுக்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. இபோலா நோய் மேலும் 10,000 பேருக்கு பரவக்கூடும் என்று தாம் கருதுவதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்திருக்கிறது. சிரியாவில் இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகளுக்கும் குர்தின படைகளுக்கும் இடையே தொடர்ந்து கடுமையான சண்டைகள் நடந்து வரும் கொபானே நகரில் 2 பெரிய குண்டுவெடிப்புகள் நடந்திருக்கின்றன.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.